மக்காவை வெற்றி கொள்வது. அறிஞர் இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், மக்காவின் வெற்றிதான் மிக மகத்தான வெற்றி. இதன் மூலம் அல்லாஹ் அவனது மார்க்கத்திற்கும் தூதருக்கும் நம்பிக்கைக்குரிய அவனது கூட்டத்தினருக்கும் படையினருக்கும் கண்ணியத்தை வழங்கினான். மேலும் தனது ஊரையும் மக்களின் நேர்வழிக்கு காரணமாகிய தன் வீட்டையும் முஷ்ரிக்குகள் மற்றும் காஃபிர்களின் கையிலிருந்தும் காப்பாற்றினான். இந்த வெற்றியினால் வானத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அது மட்டுமா, மக்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக அல்லாஹுவின் மார்க்கத்தில் இணைந்தார்கள். பூமி யாவும் இந்த வெற்றியால் பிரகாசமடைந்தது. ஆதாரம் ஜாதுல் மஆத். உடன்படிக்கையை மீறுதல். ஹுதைபியாவில் நடைபெற்ற ஒப்பந்தங்களில் ஒன்று, நபியவர்களுடன் சேர விரும்பியவர்கள் நபியவர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம், குறைசிகளுடன் சேர விரும்பியவர்கள் குறைசிகளுடன் சேர்ந்து கொள்ளலாம். யார் எந்த கூட்டத்தினருடன் சேர்கிறார்களோ அவர் அந்த கூட்டத்தினரில் ஒருவராக கணிக்கப்படுவார். அவர் மீது யாராவது அத்துமீறினால் அது அந்த கூட்டத்தினர் மீதே அத்துமீறியதாகும். இந்த விவரத்தை இதற்கு முன்பே நாம் கூறியிருக்கிறோம். இந்த ஒப்பந்தத்திற்கு ஏற்ப குஜாஅ கோத்திரத்தினர் நபியவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள், பக்ரு கோத்திரத்தினர் குறைசிகளுடன் சேர்ந்து கொண்டார்கள். அறியாமை காலத்திலிருந்தே பரம்பரை பரம்பரையாக இந்த இரு கோத்திரத்தினரும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் வந்து இந்த உடன்படிக்கை ஏற்பட்டதற்கு பின் இரு சாராரும் தங்களுக்குள் சண்டையிடுவதை நிறுத்தி கொண்டார்கள். சில காலங்கள் இவ்வாறு கழிய இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பக்ரு கிளையினர் குஜா கோத்திரத்தாரிடமிருந்து தங்களது பழைய பகைமைக்கு பழிதீர்த்துக் கொள்ள விரும்பினார்கள். ஹிஜ்ரி 8 ஷாபான் மாதம் பக்ரு கோத்திரத்தினரின் ஒரு கூட்டத்தினரை அழைத்துக் கொண்டு நௌஃபல் இப்னு முஆவியா அத்தயலி என்பவன் புறப்பட்டான். அன்று குஜா கிளையினர் அல் வத்தீர் என்ற கிணற்றுக்கரையில் ஒன்று கூடினார்கள். நௌஃபல் தான் அழைத்து வந்தவர்களை சேர்த்து கொண்டு குஜாஅவினரை தாக்கினான். குஜா கிளையினரில் சிலர் கொல்லப்பட்டார்கள். எஞ்சியுள்ளவர்களுடன் கடுமையான சண்டை நடந்தது. குறைசிகள் பக்ரு கிளையினருக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவியதுடன் அவர்களில் சிலரும் இரவின் இருளை பயன்படுத்தி கொண்டு குஜாஅவினரை தாக்கினார்கள். சண்டை செய்து கொண்டே குஜா கோத்திரத்தினர் ஹரம் எல்லைக்குள் நுழைந்து கொண்டார்கள். அப்போது பக்ரு கிளையினர், நௌஃபலே, நாம் நிறுத்திக் கொள்வோம், நாம் ஹரம் எல்லைக்குள் நுழைந்து விட்டோம், உமது இறைவனை பயந்து கொள், உமது இறைவனை பயந்து கொள் என்று கூறினார்கள். ஆனால் சதிகாரன் நௌஃபல் மிக கடுமையான வார்த்தையை கூறினான். பக்ரு இனத்தாரே, இன்றைய தினம் எந்த இறைவனும் இல்லை, உங்களது பழியை தீர்த்து கொள்ளுங்கள். என் மீது சத்தியமாக, ஹரம் எல்லையில் திருடும் நீங்கள் அதில் ஏன் கொலை செய்யக்கூடாது என்றான். குஜாவினர் முதலில் இப்னு வராகா மற்றும் ராபிக் என்ற தங்களது நண்பர்கள் வீட்டில் சென்று அடைக்கலம் தேடினார்கள். குஜாவை சேர்ந்த அம்ரு இப்னு சாலிம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு விரைந்தார். அங்கிருந்து நபியவர்களின் பள்ளி வாயிலை நோக்கி நடந்த அவர் பள்ளிக்குள் நுழைந்ததும் நபியவர்கள் முன்னிலையில் நின்று கொண்டார். நபியவர்கள் மக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்தார்கள். அம்ரு நடந்த துக்கத்தை கவிதைகளில் பாடி காட்டினார். இறைவா, நான் முஹம்மதிடம் எங்களின் ஒப்பந்தத்தையும் அவர் தந்தையின் பழமையான ஒப்பந்தத்தையும் கேட்டு வந்திருக்கின்றேன். நீங்கள் பிள்ளைகள், நாங்கள் பெற்றோர்கள், பின்பு நாம் முஸ்லிமானோம், பின் வாங்கவில்லை, முழுமையாக உதவுங்கள். அல்லாஹ் உமக்கு வழிகாட்டுவான். அல்லாஹுவின் அடியார்களை அழை, உதவிக்கு அவர்களும் வருவார்கள். அவர்களில் ஆயுதம் ஏந்திய அல்லாஹுவின் தூதரும் இருக்கின்றார். அவர் வானில் நீந்தும் முழு நிலா போல் அழகுள்ளவர். அவருக்கு அநீதம் இழைத்தால் முகம் மாறிவிடுவார். நுரைதள்ளும் கடல் போன்ற படையுடன் வருவார். குறைசிகள் உன் வாக்கு மாறினர், உன் வலுவான ஒப்பந்தத்தை முறித்து விட்டனர், கதாவில் எனக்கு பதுங்கு குழி வைத்துள்ளனர், ஒருவரையும் உதவிக்கு அழையேன் என நினைத்து கொண்டனர். அவர்கள் அற்பர்கள், சிறுபான்மையினர். வதீரில் இரவு எங்களை தாக்கினர். நாங்கள் இறைவனை பணிந்து குனிந்து வணங்கிய போது எங்களை அவர்கள் வெட்டினர். அவரின் கவிதைகளை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு உதவி செய்யப்படும் என்று ஆறுதல் கூறினார்கள். அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு மேகம் அங்கு வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மேகம் குஜா கிளையினர் உதவி பெற்று விட்டார்கள் என்பதற்கு முன் அறிவிப்பு என்றார்கள். பிறகு ஃபுதைல் இப்னு வராக அல் குசாயி தனது கோத்திரத்தினர் சிலரை அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமூகம் வந்து தங்களில் பலர் கொல்லப்பட்டதையும் குறைசிகள் பலர் தங்களுக்கு எதிராக பக்ரு குலத்தவருக்கு உதவி செய்ததையும் கூறிவிட்டு மக்கா திரும்பினார். அபு சுஃபியான் ஓடி வருகிறார். குறைசிகளும் அவர்களது தோழர்களும் செய்தது ஒப்பந்தத்தை முறிக்கும் செயலாகும், மிகப்பெரிய மோசடியாகும். எவ்விதத்திலும் இச்செயலை நியாயப்படுத்த முடியாது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தங்களின் தீய செயலுக்கு பின் அதன் விபரீதத்தை அறிந்து கொண்ட குறைசிகள் உடனடியாக அவசர ஆலோசனை சபையை கூட்டினார்கள். ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கு தங்களின் தளபதி அபு சுஃபியானை மதினாவுக்கு அனுப்ப வேண்டும் என்று அதில் முடிவெடுத்தார்கள். தங்களின் மோசடி செயலுக்கு பின் குறைசிகள் என்ன செய்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தோழர்களுக்கு முன்கூட்டியே அறிவித்தார்கள். அநேகமாக ஒப்பந்தத்தை உறுதி செய்து அவகாசத்தை நீட்டித் தருவதற்காக அபு சுஃப்யான் உங்களிடம் வருவார் என்று நபி அவர்கள் கூறினார்கள். குறைசிகள் முடிவு செய்தவாறே அபு சுஃப்யான் மக்காவிலிருந்து புறப்பட்டார். வழியில் மதினாவிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த புதைல் இப்னு வரக்காவை உஸ்மான் என்ற இடத்தில் சந்தித்து, புதைலே, எங்கு போய் வருகிறீர் என்றார். அவர், நான் எனது கோத்திரத்தாருடன் இந்த கடற்கரை மற்றும் இந்த பள்ளத்தாக்கை சுற்றி பார்க்க வந்தேன் என்று கூறினார். அபு சுஃப்யான், நீ முஹம்மதிடம் சென்று வரவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை என்று கூறிவிட்டார். புதைல் அந்த இடத்தை விட்டு மக்கா நோக்கி புறப்பட்டு போன பின்னர் அபு சுஃப்யான், புதைல் மதினாவுக்கு சென்றிருந்தால் அங்கு தனது ஒட்டகங்களுக்கு தின்பதற்கு பேரித்தம் கொட்டைகளை கொடுத்திருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அவரது ஒட்டகம் படுத்திருந்த இடத்திற்கு வந்து அதன் சாணத்தை கிளறினார். அதில் பேரித்தம் கொட்டைகளை பார்த்தவுடன், நான் அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து கூறுகிறேன், புதைல் முஹம்மதிடம்தான் சென்று வந்திருக்கிறார் என்று கூறினார். அபு சுஃப்யான் மதினா வந்தடைந்து தனது மகள் உம்மு ஹபீபாவின் வீட்டிற்கு சென்றார். அங்கிருந்த விரிப்பில் அவர் உட்கார நாடிய போது சட்டன உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அதை சுருட்டிவிட்டார். என் அருமை மகளே, இந்த விரிப்பில் நான் உட்காருவதற்கு தகுதியற்றவனா அல்லது இந்த விரிப்பு எனக்கு தகுதியற்றதா என கேட்டார். இல்லை, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விரிப்பு, நீர் அல்லாஹுவிற்கு இணை வைக்கும் அசுத்தமானவர் என்று உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா பதில் கூறினார்கள். இதை கேட்ட அவர், என்னிடமிருந்து வந்ததற்கு பின் உனக்கு ஏதோ தீங்கு நேர்ந்து விட்டது என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து தான் வந்த நோக்கத்தை பற்றி பேசினார். ஆனால் நபி அவர்கள் அவருக்கு எந்த பதிலும் கூறாததால் அங்கிருந்து எழுந்து அபுபக்கரிடம் வந்து நபி அவர்களிடம் தன் விஷயமாக பேசுமாறு கூறினார். அதற்கு அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அது என்னால் முடியாது என்று கூறிவிட்டார்கள். பின்பு அங்கிருந்து உமரிடம் சென்று நபி அவர்களிடம் பேசுமாறு கூறினார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நானா உங்களுக்காக நபி அவர்களிடம் சிபாரிசு செய்வேன், அல்லாஹுவின் மீது சத்தியமாக, என்னிடம் ஒரு சிறு குச்சியை தவிர வேறு எதுவும் இல்லை என்றாலும் அதை கொண்டே உங்களிடம் போர் புரிவேன் என்று கூறினார்கள். பின்பு அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் வந்தார். அங்கு அவருடன் ஃபாத்திமாவும் இருந்தார்கள். அந்த இருவருக்கும் முன்பாக சிறு பிள்ளையாக இருந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தவழ்ந்து கொண்டிருந்தார். அவர், அலியே, நீ எனக்கு உறவில் மிக நெருக்கமானவர், ஒரு தேவைக்காக உம்மிடம் வந்திருக்கின்றேன், நான் தோல்வியுற்றவனாக இங்கிருந்து செல்லக்கூடாது, எனவே எனக்காக முஹம்மதிடம் சிபாரிசு செய் என்று கூறினார். அலி ரலியல்லாஹு அன்ஹு, உனக்கு நாசம் உண்டாகட்டும், நபி அவர்கள் தீர்க்கமாக முடிவு செய்து விட்டார்கள், அது விஷயமாக நாங்கள் அவர்களுடன் பேச முடியாது என்று கூறிவிட்டார்கள். அவர் ஃபாத்திமாவின் பக்கம் திரும்பி, நீ உனது மகனிடம் சொல், அவர் மக்களுக்கு மத்தியில் கார்மானமும் பாதுகாப்பும் நிலவ வேண்டும் என்று அறிவிப்பு செய்யட்டும், இதனால் காலமெல்லாம் அவர் அரபியர்களின் தலைவராக விளங்குவார் என்று கூறினார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த தகுதியை எனது மகன் இன்னும் அடையவில்லை, நபி அவர்கள் இருக்க வேறு எவரும் பாதுகாப்பும் அடைக்கலமும் கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். இந்த பதில்களை எல்லாம் கேட்ட அபு சுஃப்யானின் கண்களுக்கு முன் உலகமே இருண்டு விட்டது. அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அச்சத்துடனும் நடுக்கத்துடனும் கவலை தோய்ந்த துணியிலும், அபுல் ஹசனே, நிலைமை மோசமாகிவிட்டது, எனக்கு ஏதாவது நல்ல யோசனை கூறுங்கள் என்றார். அல்லாஹுவின் மீது சத்தியமாக, உனக்கு பயன் தரும் எந்த விஷயத்தையும் நான் அறிய மாட்டேன், எனினும் நீ கினானா கிளையினரின் தலைவனாக இருக்கிறாய், நீ எழுந்து சென்று மக்களுக்கு மத்தியில் பாதுகாப்பும் அச்சமற்ற தன்மையும் நிலவ வேண்டும் என்று அறிவிப்பு செய், பிறகு உனது ஊருக்கு சென்று விடு என்று கூறினார்கள். இதை கேட்ட அவர், இதனால் எனக்கு ஏதேனும் பயன் இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுவின் மீது சத்தியமாக, அது பயன் தரும் என்று நான் எண்ணவில்லை என்றாலும் என்னிடம் உனக்காக அதை தவிர வேறு யோசனை எதுவும் இல்லை என்று கூறினார். அபு சுஃப்யான் அங்கிருந்து எழுந்து பள்ளிக்கு சென்று, மக்களே, நான் மக்களுக்கு மத்தியில் பாதுகாப்பு நிலவ வேண்டும் என்று அறிவிப்பு செய்கிறேன் என்று கூறிவிட்டு தனது ஒட்டகத்தில் ஏறி மக்கா சென்று விட்டார். அபு சுஃப்யான் குறைஷிகளிடம் வந்து சேர்ந்தபோது, என்ன செய்தியை பெற்று வந்திருக்கிறீர் என்று மக்கள் கேட்டார்கள். நான் முஹம்மதிடம் சென்று பேசினேன், அவர் எந்த பதிலும் எனக்கு கூறவில்லை, பின்பு அபுபக்கரிடம் சென்று பேசினேன், அவருடன் பேசியதில் எந்த பயனும் இல்லை, பின் உமரிடம் பேசினேன், அவர் நமக்கு மிகப்பெரிய எதிரியாக விளங்குகிறார், பின்பு அலியிடம் சென்றேன், அவர் மிக மென்மையுடன் நடந்து கொண்டார், எனக்கு ஒரு ஆலோசனை கூறினார், அதன்படி நானும் செய்துவிட்டு வந்துள்ளேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அந்த ஆலோசனை எனக்கு பயனளிக்குமா அளிக்காதா என்பது எனக்கு தெரியாது என்றார். அவர் உனக்கு என்ன ஆலோசனை கூறினார் என்று குறைஷிகள் கேட்டார்கள். மக்களுக்கு மத்தியில் நான் பாதுகாப்பு தருகிறேன், குறைஷிகளால் உங்களுக்கு இனி எந்த இடையூறும் ஏற்படாது என்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்யும்படி எனக்கு கூறினார், நானும் அவ்வாறே செய்தேன், அதை முகமது ஏற்றுக்கொண்டாரா என்று குறைஷிகள் கேட்டார்கள். இல்லை என்று அபு சுஃப்யான் கூறினார். உனக்கு நாசம் உண்டாகட்டும், அந்த ஆள், அலி உன்னுடன் நன்றாக விளையாடி விட்டார் என்று குறைஷிகள் கூறினார்கள். அதற்கு அபு சுஃப்யான், இல்லை, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர் கூறியதைத் தவிர வேறு வழி தெரியவில்லை என்று கூறினார். மறைமுகமாக போருக்கு ஆயத்தம். அறிஞர் தப்ரானியின் அறிவிப்பிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், குறைஷிகள் ஒப்பந்தத்தை மீறிவிட்டார்கள் என்ற செய்தி தனக்கு கிடைப்பதற்கு 3 நாட்கள் முன்னதாகவே போருக்கான சாதனங்களை தயார் செய்யும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவிற்கு உத்தரவிட்டிருந்தார்கள். இதை பற்றி யாருக்கும் தெரியாது. ஒரு தடவை அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வீட்டிற்கு வந்தபோது, எனது அருமை மகளே, இது என்ன தயாரிப்பு என்று கேட்டார்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக எனக்கு அது பற்றி எதுவும் தெரியாது என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கூறினார்கள். அல்லாஹுவின் மீது ஆணையாக, இது குறைஷிகளிடம் போர் புரிவதற்கான காலமும் இல்லையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்குதான் செல்ல போகிறார்கள் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டதற்கு, அல்லாஹுவின் மீது ஆணையாக அது பற்றி எனக்கு எந்த அறிவும் இல்லை என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கூறிவிட்டார்கள். 3வது நாள் காலையில் குஜா கோத்திரத்தைச் சேர்ந்த அம்ரு இப்னு சாலிப் என்பவர் 40 நபர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வருகை தந்து முன்னால் கூறப்பட்ட அந்த கவிகளை பாடினார். அப்போதுதான் உடன்படிக்கை மீறப்பட்டு விட்டது என்பதை முஸ்லிம்கள் அறிந்து கொண்டார்கள். அம்ரு வந்து சென்றதற்கு பின் புதைல் சிலர் தோழர்களுடன் நபி அவர்களிடம் வந்து நடந்த நிகழ்ச்சியை பற்றி விவரித்தார். புதைல் சென்றதற்கு பின் அபு சுஃபியான் மதினா வந்ததை பார்த்த முஸ்லிம்கள் தாங்கள் கேள்விப்பட்ட செய்தி உண்மை என்பதை அறிந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களை போருக்கு தயாராகும்படி கட்டளையிட்டதுடன் நாம் மக்காவிற்கு செல்ல இருக்கிறோம் என்றும் அறிவித்தார்கள். மேலும், அல்லாஹுவே, நான் குறைஷிகளின் ஊருக்கு அவர்களுக்கு தெரியாமல் திடீரென நுழையும் வரை எந்த செய்தியும் அவர்களுக்கு சேராமலும் ஒற்றர்கள் அவர்களை சென்றடையாமலும் நீ பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். மேலும், தங்களின் படையை பற்றிய செய்தியை முழுமையாக மறைப்பதற்காக வேறொரு திசையில் சிறிய படையொன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். ஹிஜ்ரி 8 ரமலான் மாதம் தொடக்கத்தில் மதினாவிலிருந்து 3 பரிது தொலைவில் உள்ள து கஷப், துல் மர்வா என்ற இடங்களுக்கு மத்தியில் உள்ள இளம் என்ற இடத்திற்கு அபு கதாதா இப்னு ரிபி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் 8 வீரர்கள் கொண்ட ஒரு படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். நபி அவர்களும் இளம் என்ற இடத்திற்குத்தான் செல்ல இருக்கிறார்கள் என்று மக்கள் எண்ண வேண்டும், இதே செய்தி பரவ வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு செய்தார்கள். இந்த படை தனது பயணத்தை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி இடத்தை சென்று அடைந்த போது நபி அவர்கள் மக்கா நோக்கி பயணமாகி விட்டார்கள் என்ற செய்தி அந்த படைக்கு கிடைத்தது. உடன் அவர்களும் நபி அவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டார்கள். ஆதாரம் ஜாதுல் மஆத் இப்னு ஹிஷாம். நபி அவர்கள் மக்கா வருகிறார்கள் என்ற செய்தியை தெரிவிப்பதற்காக ஹாத்திப் இப்னு அபு பல்தா என்ற நபித்தோழர் கடிதம் ஒன்றை எழுதி ஒரு பெண் மூலம் அனுப்பினார். அதற்கு கூலியும் கொடுத்தார். அந்த பெண் அதை தலைமுடி சட்டைக்குள் வைத்துக் கொண்டு புறப்பட்டாள். ஆனால் ஹாத்திபின் இச்செயலை அல்லாஹ் வஹியின் மூலம், இறை செய்தியின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து விட்டான். உடனே நபி அவர்கள் அலி, மிக்தாத், ஜுபைர், அபு மர்சத் கனவி ரழியல்லாஹு அன்ஹும் ஆகியோரை அழைத்து, நீங்கள் காக் என்ற தோட்டத்திற்கு செல்லுங்கள். அங்கு ஒரு பெண் பயணி இருப்பால், அவளிடம் குறைசிகளுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்று இருக்கிறது, அதை கைப்பற்றுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் விரைந்து சென்று அந்த இடத்தை அடைந்தார்கள். அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியபடி அந்த பெண் இருக்க, அவளை வாகனத்திலிருந்து இறங்குமாறு கூறி அவளிடம், உன்னிடம் உள்ள கடிதம் எங்கே என்று கேட்டார்கள். அவள், என்னிடம் எந்த கடிதமும் இல்லை என்றாள். அவர்கள் அவளது பயண சாமான்கள் அனைத்தையும் தேடினார்கள். ஆனால் அதில் ஏதும் கிடைக்கவில்லை. அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து கூறுகிறேன், அல்லாஹுவின் தூதர் பொய் கூற மாட்டார்கள், நாங்களும் பொய் கூற மாட்டோம். அல்லாஹுவின் மீது ஆணையாக, நீயாக அந்த கடிதத்தை கொடுத்து விடு, அல்லது உனது ஆடையை களைந்து நாங்கள் தேடுவோம் என்று அலி ரழியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். அலியின் பிடிவாதத்தை பார்த்த அந்த பெண், விலகிக்கொள் என்று கூற அலி ரழியல்லாஹு அன்ஹு விலகிக் கொண்டார்கள். தனது சடையை அவிழ்த்து அதிலிருந்த கடிதத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தாள். அவர்கள் அதை நபி அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். அந்த கடிதத்தில், ஹாத்திப் அபு பல்தா குறைசிகளுக்கு எழுதுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்திபை அழைத்தார்கள். ஹாத்திபே, இது என்ன என்று கேட்டார்கள். அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொள்கின்றேன். நான் மதம் மாறவும் இல்லை, அதை மாற்றி கொள்ளவும் இல்லை. நான் குறைசிகளுடன் சேர்ந்துதான் வாழ்ந்தேனே தவிர நான் குறைசி அல்ல. எனது குடும்பத்தினர்களும் உறவினர்களும் அங்கு இருக்கின்றார்கள். அவர்களை பாதுகாப்பதற்கு அங்கு எனக்கு எந்த குறைசி உறவினரும் இல்லை. உங்களுடன் இருக்கும் மற்றவர்களின் குடும்பங்களை பாதுகாப்பதற்கு அங்கு அவரது மற்ற உறவினர்கள் இருக்கின்றார்கள். நான் குறைசிகளுக்கு இந்த உதவியை செய்தால் அதனால் அவர்கள் எனது குடும்பத்தை பாதுகாப்பார்கள். அதற்காகவே நான் அவர்களுக்கு இந்த உதவியை செய்ய ஆசைப்பட்டேன் என்று ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு பதில் கூறினார். இந்த பதிலை கேட்டுக்கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுவின் தூதரே, அவரது கழுத்தை சீவ எனக்கு அனுமதி தாருங்கள். அவர் நிச்சயமாக அல்லாஹுவிற்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்து விட்டார். அவர் நயவஞ்சகராகிவிட்டார் என்று கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள், அல்லாஹ் பத்ரில் கலந்து கொண்டவர்களை பார்த்து, நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், நான் உங்களின் பாவங்களை நிச்சயமாக மன்னித்து விட்டேன் என்று கூறியிருக்கின்றான். உமரே, இவர் பத்ரில் கலந்து கொண்டவர் என்பது உனக்கு தெரியாதா என்று கூறினார்கள். நபி அவர்களின் இந்த பதிலால் உமரின் கண்களிலிருந்து கண்ணீர் மல்கியது. அல்லாஹும் அவனது தூதரும் மிக அறிந்தவர்கள் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. இவ்வாறு ஒற்றர்கள் வழியாக செய்தி கடத்தப்படுவதையும் அல்லாஹ் தடுத்துவிட்டான். முஸ்லிம்கள் போருக்கு தயாராகி வருகிறார்கள் என்ற எவ்வித செய்தியும் குறைஷிகளுக்கு கிடைக்கவில்லை. மக்காவை நோக்கி இஸ்லாமிய படை. ஹிஜ்ரி 8 ரமலான் மாதம் பிறை 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 தோழர்களுடன் மதினாவிலிருந்து மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள். மதினாவில் அபு ருஹ் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பிரதிநிதியாக நியமித்தார்கள். நபி அவர்கள் துஃபார் என்ற இடத்தில் அல்லது அதை தாண்டி ஓரிடத்தில் சென்று கொண்டிருந்த போது நபி அவர்களின் சிறிய தந்தை அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு தனது குடும்பத்தினருடன் அவர்களை சந்தித்தார்கள். இவர்கள் இஸ்லாமை ஏற்று நபி அவர்களை சந்திக்க தனது குடும்பத்தார்களுடன் மக்காவிலிருந்து ஹிஜ்ரா செய்து மதினா நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுவா என்ற இடத்தில் தங்கியிருந்த போது நபி அவர்களது பெரிய தந்தையின் மகன் அபு சுஃபியான் இப்னு ஹாரிஸ் என்பவரும் மாமி மகன் அப்துல்லா இப்னு அபு உமையா ஆகிய இருவரும் வந்தார்கள். ஆனால் இந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்போதும் இகழ்ந்து கொண்டிருந்ததாலும் அதிகம் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்ததாலும் அவர்களை சந்திக்க அவர்களுடன் பேச நபி அவர்கள் மறுத்துவிட்டார்கள். நபி அவர்களின் மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹுவின் தூதரே, உங்களது பெரிய தந்தையின் மகனும் மாமி மகனும் உங்களின் புறக்கணிப்பால் நற்பேறு அற்றவர்களாக ஆகிவிட வேண்டாம், அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். மேலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு, நீ நபி அவர்களின் முன்பக்கமாக சென்று நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களின் சகோதரர்கள் யூசுஃபிடம் கூறியதை போன்று கீழ்காணும் வசனங்களை நீயும் கூறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை விட தான் அதிக நற்பண்புள்ளவராக இருப்பதையே அதிகம் விரும்புவார்கள். அதாவது தனக்கு தீங்கிழைத்த தனது சகோதரர்களை நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் மன்னித்து விட்டார்கள். அப்படி இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிச்சயம் மன்னிப்பார்கள் என்று அபு சுஃபியானிடம் கூறினார். அவ்வாறே அபு சுஃபியானும் செய்தார். நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களின் சகோதரர்கள் கூறியதாவது, அல்லாஹுவின் மீது சத்தியமாக நாங்கள் உங்களுக்கு பெரும் தீங்கிழைத்தோம், ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை விட உங்களை மேன்மையாக்கி வைத்திருக்கின்றான். எங்களுக்கு நன்மை செய்ய அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பமும் அளித்திருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 12 வசனம் 91. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்றைய தினம் நான் உங்கள் மீது எந்த குற்றமும் சுமத்துவது இல்லை, அல்லாஹும் உங்கள் குற்றங்களை மன்னித்து விடுவானாக, அவன் கருணையாளர்களிலெல்லாம் மகா கருணையாளன். அல் குர்ஆன் அத்தியாயம் 12 வசனம் 92 என்ற வசனங்களை கூறினார்கள். அதன் பிறகு அபு சுஃபியான் இப்னு ஹாரிஸ், இது சத்தியம், லாத்துடைய வீரர்கள் முஹம்மதின் வீரர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நான் போர்க்கொடி சுமந்த போது இருளில் சிக்கித் தவிக்கும் திக்கற்ற பயணி போல் இருந்தேன். இது எனக்கு சிறந்த நேரம், நான் நேர்வழிக்கு அழைக்கப்படுகிறேன், அதை ஏற்று நானும் நேர்வழி பெறுகிறேன். என் நேர்வழிக்கு நான் காரணமல்லன், நான் ஒவ்வொரு இடத்திலும் விரட்டி அடித்தேனே, அவர்தான் எனக்கு நேர்வழி காட்டி அல்லாஹுவை காட்டி தந்தார் என்ற கவிதைகளை பாடி காட்டினார். அதற்கு நபி அவர்கள் அவரது நெஞ்சில் அடித்து, நீதான் என்னை ஒவ்வொரு இடங்களிலும் துரத்தி கொண்டிருந்தாய் என்று கூறினார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். மர்ருல் லஹ்ரானில் இஸ்லாமிய படை. ரமலான் மாதமாக இருந்ததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் நோன்பு வைத்திருந்தார்கள். உஸ்பான் என்ற இடத்திற்கு அருகிலுள்ள குதைத் என்ற கிணற்றுக்கு அருகில் இறங்கி அனைவரும் நோன்பு திறந்தார்கள். ஆதாரம் முஸ்னத் அஹ்மத் பைஹக்கி இப்னு ஹிஷாம். அதற்கு பின் தொடர்ந்து பயணித்து ஃபாத்திமா பள்ளத்தாக்கு என்று கூறப்படும் மர்ருல் லஹ்ரான் என்ற இடத்தில் இறங்கினார்கள். அங்கு நெருப்பு மூட்டும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட ஒவ்வொரு நபித்தோழரும் நெருப்பு மூட்டினார்கள். மொத்தம் 10,000 நெருப்பு குண்டங்கள் அங்கு மூட்டப்பட்டன. இரவில் படையின் பாதுகாப்புக்கு உமர் இப்னு ஹத்தாபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை தாங்க வைத்தார்கள். நபி அவர்களுக்கு முன் அபு சுஃபியான். முஸ்லிம்கள் மர்ருல் லஹ்ரானில் தங்கியதற்கு பின் நபி அவர்களின் வெள்ளை கோவேறு கழுதையில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏறி அங்கிருந்து புறப்பட்டார். விறகு சேகரிக்க வருபவர்கள் அல்லது வேறு யாராவது கிடைப்பார்களா என்று தேடினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வரும் செய்தியை குறைஷிகளுக்கு சொல்லி அனுப்பினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள் நுழைவதற்கு முன்பதாக நபியவர்களிடம் வந்து தங்களுக்குரிய பாதுகாப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதே அப்பாஸின் நோக்கமாக இருந்தது. அல்லாஹ் எந்த வகையிலும் குறைசிகளுக்கு நபியவர்களின் நடவடிக்கை தெரியாமல் மறைத்து விட்டான். அவர்கள் பயத்துடனும் எந்த நேரத்திலும் தாங்கள் தாக்கப்படுவோம் என்றும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மக்காவில் அபு சுஃபியான் வருவோர் போவோரிடமெல்லாம் நபியவர்களின் செய்தியை பற்றி துருவி துருவி விசாரித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் இரவில் அபு சுஃபியானும் ஹக்கீம் இப்னு ஹிசாமும் புதைல் இப்னு வரக்காவும் நிலவரங்களை அறிந்து கொள்வதற்காக விசாரித்துக் கொண்டே மக்காவை விட்டு வெளியேறினார்கள். அன்றிரவுதான் நபியவர்கள் மர்ரு லஹ்ரானில் படையுடன் தங்கியிருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியை பற்றி அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு கூறுவதை கேட்போம். நான் நபியவர்களது கோவேறு கழுதையின் மீது இரவின் இருளில் சென்று கொண்டிருந்தேன். அபு சுஃபியான் மற்றும் புதைல் ஆகிய இருவரும் பேசிக்கொண்டது காதில் கேட்டது. இன்றைய இரவில் எரியும் நெருப்பை போன்றும் இங்கு கூடியிருக்கும் படையை போன்றும் நான் வேறு எப்போதும் பார்த்தது இல்லை என்று அபு சுஃபியான் புதைலிடம் கூறினார். அதற்கு புதைல், இங்கு வந்திருப்பது குஜாவின் படையாக இருக்கலாம், போர்தான் இவர்களை தீயாக ஆக்கிவிட்டது, நம் மீது போர் தொடுக்க கிளம்பிய இவர்கள் இவ்வாறு நெருப்பு மூட்டியிருக்கின்றார்கள் என்றார். இல்லை, குஜாவின் எண்ணிக்கை மிக குறைவு, அவர்கள் வீரம் இல்லாதவர்கள், இது அவர்களின் நெருப்பாகவோ படையாகவோ இருக்க முடியாது என்று அபு சுஃபியான் கூறினார். நான் அபு சுஃபியானின் குரலை புரிந்து கொண்டு ஹன்லலாவின் தந்தையே என்று அழைத்தேன், இது அவரது புனைப்பெயராகும். அவரும் எனது குரலை புரிந்து கொண்டு ஃபதலின் தந்தையே, இது எனது புனைப்பெயராகும் என்று அழைத்தார். நான் ஆம், நான் தான் என்று கூறினேன். அதற்கவர், என்ன இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கின்றீர் எனும் பொருளில் உங்களுக்கு என்னவாயிற்று? எனது தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்று கூறினார். இதோ அல்லாஹுவின் தூதர் மக்களுடன் வந்திருக்கின்றார், அல்லாஹுவின் மீது சத்தியமாக குறைசிகள் அழிந்தே விட்டார்கள் என்று நான் கூறினேன். தப்பிப்பதற்கு வழி என்ன? எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று அபு சுஃபியான் கேட்டார். அதற்கு நான், அல்லாஹுவின் மீது ஆணையாக, நபியவர்களிடம் நீ சிக்கினால் உன்னை அவர்கள் கொலை செய்து விடுவார்கள். இந்த கோவேறு கழுதியில் என் பின்னை ஏறிக்கொள். நான் உன்னை நபியவர்களிடம் அழைத்துச் சென்று உனக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினேன். அவரும் எனக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டார். மற்ற அவரது இரு நண்பர்களும் அங்கிருந்து திரும்பிச் சென்று விட்டார்கள். நான் அவரை அழைத்து வந்து கொண்டிருந்த போது அங்கிருந்த ஒவ்வொரு செருப்புக்கு அருகிலும் செல்லும் போதெல்லாம் இவன் யார் என விசாரித்துக் கொண்டே வந்தார்கள். முஸ்லிம்களும் நபியின் கோவேறு கழுதையின் மீது நான் வாகனிப்பதை பார்த்து, இதோ இவர்தான் நபியுடைய தந்தையின் சகோதரர் ஆவார், இது நபியின் கோவேறு கழுதையாகும் என்று பேசிக் கொண்டார்கள். இவ்வாறே நான் உமர் இப்னு ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு மூட்டியிருந்த நெருப்புக்கருகில் சென்றபோது அவர் இது யாரென்று கேட்டுக்கொண்டே என்னை நோக்கி எழுந்து வந்தார். வாகனத்தின் பின்னால் அபு சுஃபியானை பார்த்தவுடன், இவர்தான் அல்லாஹுவின் எதிரி அபு சுஃபியான், அல்லாஹுவுக்கே எல்லா புகழும், எவ்வித ஒப்பந்தமும் நமக்கு மத்தியில் இல்லாமல் இருக்கும் இந்த வேளையில் அல்லாஹ் உன்னை என்னிடம் சிக்க வைத்து விட்டான் என்று கூறிக்கொண்டே கொள்வதற்கு அனுமதி வேண்டி நபியிடம் விரைந்தார். நான் சுதாரித்துக் கொண்டு கழுதையை உதைத்து வேகமாக ஓட்டிக்கொண்டு நபியிடம் சென்றடைந்தேன். கழுதையிலிருந்து இறங்கி நபியின் கூடாரத்திற்குள் செல்லும் போதே உமரும் கூடாரத்திற்குள் நுழைந்து விட்டார். அவர், அல்லாஹுவின் தூதரே, இதோ அபு சுஃபியான், எனக்கு அனுமதி தாருங்கள், நான் அவனை கொன்று விடுகிறேன் என்று கூறினார். அல்லாஹுவின் தூதரே, நான் இவருக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன் என்று கூறி நபிக்கருகில் அமர்ந்து கொண்டு அவர்களது தலையை எனது நெஞ்சுடன் அணைத்துக் கொண்டேன். மேலும், இன்றிரவு என்னை தவிர வேறு யாரும் நபியிடம் பேச அனுமதிக்க மாட்டேன் என்று கூறினேன். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபு சுஃபியான் விஷயத்தில் மிக பிடிவாதமாக இருந்தார்கள். நான், உமரே சற்று பொறுங்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமாக, உமது அதி கிளையைச் சேர்ந்தவராக இவர் இருந்திருந்தால் நீ இவ்வாறு கூற மாட்டாய் என்று கூறினேன். அதற்கு அவர், அப்பாஸே, நீங்கள் சற்று பொறுங்கள், எனது தந்தை இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதை விட நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதுதான் எனக்கு மிக விருப்பமானதாகும். அதாவது, என் தந்தை முஸ்லிமாகுவதை விட நீங்கள் முஸ்லிமாகுவதுதான் எனக்கு அதிக விருப்பமானதாகும். ஏனென்றால், என் தந்தை முஸ்லிமானால் நபிக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை விட நீங்கள் முஸ்லிமானால் நபிக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்படும் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்பாஸே, நீர் இவரை அழைத்துச் சென்று உமது கூடாரத்தில் தங்க வைத்து காலையில் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். காலையில் நான் அவரை அழைத்து கொண்டு நபியிடம் சென்றேன். அவரை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு சுஃபியானே, உனக்கு என்ன கேடு நேர்ந்தது? அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று நீ இன்னமும் தெரிந்து கொள்ளவில்லையா என கூறினார்கள். எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் எவ்வளவு பெரிய பொறுமைசாலி, நீங்கள் மிக கண்ணியமிக்கவர்கள், உறவுகளை அதிகம் பேணுகிறீர்கள், அல்லாஹுடன் வேறொரு இறைவன் இருந்திருந்தால் அவர் இன்று எனக்கு ஏதாவது நிச்சயம் பயன்பட்டிருப்பார் என அபு சுஃபியான் கூறினார். அதற்கு நபி அவர்கள், அபு சுஃபியானே, உமக்கு என்ன கேடு நேர்ந்தது? நான் அல்லாஹுவின் தூதர் என்று நீ தெரிந்து கொள்வதற்கு இன்னுமா உனக்கு நேரம் வரவில்லை என்றார்கள். எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்கள் எவ்வளவு பெரிய பொறுமைசாலி! நீங்கள் மிக கண்ணியமிக்கவர்கள், உறவுகளை அதிகம் பேணுகிறீர்கள். ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு சற்று சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது என்று அபு சுஃப்யான் கூறினார். இதை கேட்ட அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உனக்கென்ன கேடு? நீ கொல்லப்படுவதற்கு முன் இஸ்லாமை ஏற்றுக்கொள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்லிவிடு என்று கூறினார். அவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு ஏகத்துவ சாட்சியும் மொழிந்தார். மக்கா நோக்கி இஸ்லாமிய படை. அன்றைய காலை பொழுதில், அதாவது ஹிஜ்ரி 8 ரமலான் மாதம் பிறை 17 செவ்வாய்க்கிழமை காலையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரு லஹ்ரானிலிருந்து மக்கா நோக்கி புறப்படலானார்கள். வழி குறுகலாக உள்ள கத்முல் ஜபல் என்ற இடத்தில் அபு சுஃப்யானை நிறுத்திவை, அல்லாஹுவின் படை அவரை கடந்து செல்வதை பார்க்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸுக்கு ஆணை பிறப்பித்தார்கள். அப்பாஸும் அவ்வாறே செய்தார். தங்களிடம் உள்ள கொடிகளுடன் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அபு சுஃப்யானை கடந்து சென்ற போதெல்லாம் இவர்கள் யார் என்று அப்பாஸிடம் விசாரிப்பார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உதாரணமாக சுலைம் என்று கூறுவார். அதற்கு அபு சுஃப்யான், எனக்கும் சுலைம் கோத்திரத்தாருக்கும் என்ன உறவு இருக்கிறது என்று கூறுவார். இவ்வாறே ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் அபு சுஃப்யான் விசாரிக்க அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதில் கூறி கொண்டிருந்தார்கள். இறுதியாக நபி அவர்கள் தனது அடர்ந்த படையில் முஹாஜிர் அன்சாரிகளுடன் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில் இருக்க தோழர்கள் நபியை சுற்றி ஆயுதம் ஏந்தியிருந்தார்கள். அக்கூட்டத்தில் ஆயுதங்களை தவிர வேறொன்றும் கண்ணுக்கு தெரியவில்லை. இக்காட்சியை பார்த்த அபு சுஃப்யான் ஆச்சரியமடைந்து, சுபஹான் அல்லாஹ், அப்பாஸே, இவர்கள் யார் என்று கேட்டார். இக்குழுவில் அல்லாஹ்வின் தூதர் தனது முஹாஜிர் மற்றும் அன்சாரி தோழர்களுடன் செல்கிறார்கள் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னார். இதை கேட்ட அபு சுஃப்யான், நிச்சயமாக இவர்களை யாராலும் எதிர்க்க முடியாது. ஓ அபுல் ஃபதுலே, உமது சகோதரருடைய மகனின் ஆட்சி இன்று கொடிகட்டி பறக்கிறதே என்று கூறினார். அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபு சுஃப்யானே, இதுதான் நபித்துவமாகும், சாதாரண அரசாங்கம் அல்ல என்று கூறினார். ஆம், சரிதான் என்று அபு சுஃப்யான் கூறி முடித்தார். சாது இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரிகளின் கொடியை ஏந்தியிருந்தார். அவர் அபு சுஃப்யானுக்கு அருகில் வந்தபோது, இன்றைய தினம் கடுமையான போராட்ட நாளாகும், இன்றைய தினம் மான மரியாதை எடுக்கப்படும், இன்றைய தினம் அல்லாஹ் குறைஷிகளை கேவலப்படுத்தி விட்டான் என்று கூறினார். இந்த வார்த்தை அபு சுஃப்யானுக்கு பெரும் பயத்தை ஏற்படுத்தியது. அபு சுஃப்யானுக்கு அருகில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தபோது, அல்லாஹ்வின் தூதரே, சாது என்ன கூறினார் என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்டார். அவர் என்ன கூறினார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, இன்னதை அவர் பேசினார் என அபு சுஃப்யான் விளக்கினார். நபியுடன் இருந்த உஸ்மான் மற்றும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய இருவரும், அல்லாஹுவின் தூதரே, மேலும் அவர் குறைஷிகளை கொன்று குவித்து விடுவார் என நாங்கள் அஞ்சுகிறோம் என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வாறு நடக்காது. இன்றைய தினம் காபாவை மகிமைப்படுத்தும் தினமாகும். இன்றைய தினம் அல்லாஹ் குறைஷிகளுக்கு கண்ணியம் அளித்த தினமாகும் என்று கூறிவிட்டு ஒருவரை சாரதிடம் அனுப்பி அவரிடம் உள்ள கொடியை வாங்கி அவரது மகன் கைசிடம் கொடுத்து விட்டார்கள். அதாவது, கொடி சாரதிடம்தான் இருக்கிறது என்று பொருளாகும். ஆனால் சிலர் அந்த கொடியை ஜுபைரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள் என்கிறார்கள். குறைஷிகளின் அதிர்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு சுஃப்யானை கடந்து சென்றவுடன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபு சுஃப்யானிடம், உடனடியாக நீ உன் கூட்டத்தினரிடம் சென்று அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அறிவிப்பு செய் என்று கூறினார். அபு சுஃப்யான் ரலியல்லாஹு அன்ஹு மக்கா நோக்கி விரைந்து சென்று மக்கா வாசிகளிடம் மிக உரக்க சப்தமிட்டு, குறைஷிகளே, இதோ முஹம்மது வந்து விட்டார், அவர்களை உங்களால் எதிர்க்க முடியாது, எனவே பாதுகாப்பு தேடி எனது வீட்டிற்குள் நுழைந்து விடுங்கள், என் வீட்டில் நுழைந்தவர்கள் எல்லாம் பாதுகாப்பு பெறுவார்கள் என்று முழக்கமிட்டார். அபு சுஃப்யானின் இந்த நிலையை கண்ட அவரது மனைவி அவரது மீசையை பிடித்திழுத்து, கெண்டைக்கால் கொளுத்த இந்த திமிர் பிடித்தவனை கொன்று விடுங்கள், கூட்டத்திற்கு தலைவனாக இருப்பதற்கு இவனுக்கு தகுதி இல்லை என்று கூறினார். ஆனால் அதற்கெல்லாம் அசைந்து கொடுக்காத அபு சுஃப்யான் ரலியல்லாஹு அன்ஹு, மக்களே, உங்களுக்கு கேடு நேர்ந்தது, எனது பேச்சை கேளுங்கள், இவளது பேச்சை கேட்டு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள், உங்களால் அறவே எதிர்க்க முடியாத படையை கொண்டு முஹம்மது உங்களிடம் வந்திருக்கிறார், எனது வீட்டுக்குள் வந்து விடுங்கள், என் வீட்டில் நுழைந்தவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் என்று கூறினார். அதற்கு, அல்லாஹ் உன்னை நாசமாக்குவானாக, எங்களுக்கெல்லாம் உமது ஒரு வீடு எப்படி போதுமாகும் என்று மக்கள் கேட்டார்கள். யார் தனது வீட்டுக்குள் சென்று கதவை தாளிட்டுக் கொள்கிறாரோ அவரும் பாதுகாப்பு பெறுவார், யார் மஸ்ஜிதுல் ஹராமிற்குள் செல்வாரோ அவரும் பாதுகாப்பு பெறுவார் என்று அபு சுஃப்யான் கூறினார். இதை கேட்ட மக்கள் அனைவரும் தங்களது வீடுகளையும் பள்ளிகளையும் நோக்கி ஓடினார்கள். ஆனால் அதே சமயத்தில் குறைசிகள் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு சிலரை ஒன்று சேர்த்து, அவர்களை முஹம்மதுடன் சண்டை செய்ய நாம் அனுப்புவோம், சண்டையில் நமக்கு வெற்றி கிடைத்தால் அதுதான் நமது நோக்கம், சண்டையில் நமக்கு தோல்வி ஏற்பட்டால் இந்த வாலிபர்களின் இழப்புக்காக அவர்களின் குடும்பத்தினர் நம்மிடம் எதை கேட்கிறார்களோ அதை கொடுத்து விடுவோம் என்று முடிவு செய்தார்கள். இதற்கேற்ப பல கோத்திரத்திலிருந்தும் சில குறைசி அறிவினர்கள் இக்ரிமா இப்னு அபு ஜஹல், சஃப்வான் இப்னு உமையா, சஹல் இப்னு அம்ர் ஆகியோருடன் கந்தமா என்ற இடத்தில் ஒன்று சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களை எதிர்க்க ஆயத்தமானார்கள். அந்த படையில் ஹிமாஸ் இப்னு ஹைஸ் என்பவனும் இருந்தான். இதற்கு முன் இவன் தனது வீட்டில் எப்போதும் ஆயுதங்களை தயார்படுத்திக் கொண்டே இருப்பான். ஒரு நாள் அவனது மனைவி அவனிடம், எதற்காக நீ இவ்வாறு தயார் செய்கிறாய் என்று கேட்டாள். அதற்கவன், முஹம்மது மற்றும் அவரது தோழர்களுடன் நான் சண்டை செய்ய இதை தயார் செய்கிறேன் என்று கூறினான். முஹம்மது மற்றும் அவரது தோழர்கள் முன்